சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 6, 2024. தலைப்ப உண்மையற்ற தன்மை. கோல்டன் முறை. சங்கீதம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. கொலோசேயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளையல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லெலகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதேயில்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுழர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுழர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. எரேமியா. இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிபடும். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். நீதிமொழிகள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. மத்தேயு. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். மத்தேயு. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தூளை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஊநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்சிட்டிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஈரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவையில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? இராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். இராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் இராயனுடையதை இராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். யோவான். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனாலுண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாமென்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனாலுண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சங்கீதம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். உண்மையும் அன்பும் புரிதலை அறிவூட்டுகின்றன. யாருடைய ஒளியில் நாம் ஒளியை காண்போம்? இந்த வெளிச்சம். ஒளியில் நடப்பவர்கள் மற்றும் தவறான பொருள் உணர்விலிருந்து விலகி செல்லும் அனைவராலும் ஆன்மீக ரீதியில் பிரதிபலிக்கிறது. கிறித்தவத்தின் அறிவியல் கோதுமையிலிருந்து பதரை பிரிக்க கையில் விசிறியுடன் வருகிறது. விஞ்ஞானம் கடவுளை சரியானதாக அறிவிக்கும். மேலும் கிறிஸ்தவம் இந்த அறிவிப்பையும் அதன் தெய்வீக கொள்கையையும் நிரூபிக்கும். இது மனிதகுலத்தை உடல் ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிறந்ததாக்கும். விசிறி கட்டுக்கதையை உண்மையிலிருந்து பிரிப்பவர், சிந்தனைக்கு செயல் தருவது. ஃபிர்மமென்ட் ஆன்மீக புரிதல், உண்மைக்கும் பிழைக்கும் இடையே, ஆவி மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுபவற்றுக்கு இடையே உள்ள அறிவியல் கோடு. உண்மை எல்லையற்றது என்பதால் பிழை ஒன்றும் இல்லை என்று அறியப்பட வேண்டும். ஏனெனில் சத்தியம் நன்மையில் சர்வ வல்லமை படைத்தது. பிழை உண்மைக்கு நேர் எதிரானது, வலிமை இல்லை. தீமை என்பது ஒன்றுமில்லாதது, மிக பெரிய தவறு, ஆனால் உயர்ந்த உரிமைக்கு எதிரானது. அறிவியலால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கை உண்மை உண்மையானது மற்றும் பிழை உண்மையற்றது என்பதில் உள்ளது. உண்மைக்கு முன் பிழை ஒரு கோழை. இதையெல்லாம் காலம் நிரூபிக்கும் என்று தெய்வீக அறிவியல் வலியுறுத்துகிறது. உண்மை மற்றும் பிழை இரண்டும் மனிதர்களின் பயத்திற்கு முன்பை விட நெருங்கி வந்துள்ளன. மேலும் தவறு சுயமாக அழிக்கப்படுவதால் உண்மை இன்னும் தெளிவாகிறது. விஞ்ஞானத்தின் மூலம் மரண மனதின் கூற்றுகளை அழிப்பது. இதன் மூலம் மனிதன் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். இது முழு மனித குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறது. இருப்பினும் தொடக்கத்தில் இருந்ததை போல இந்த விடுதலை அறிவியல் ரீதியாக நல்லது மற்றும் தீமை இரண்டையும் பற்றிய அறிவில் தன்னை காட்டவில்லை. ஏனெனில் பிந்தையது உண்மையற்றது. மறுபுறம் மன அறிவியல் எந்த அறை வழி அசாத்தியமான அறிவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏனென்றால் மன அறிவியல் கடவுளுடையது மற்றும் தெய்வீக கொள்கையை நிரூபிக்கிறது. நன்மையின் நோக்கங்களை மட்டுமே செயல்படுத்துகிறது. நன்மையின் அதிகபட்சம் எல்லையற்ற கடவுள் மற்றும் அவரது யோசனை அனைத்தும் ஆல். தீமை என்பது கற்பனையான போய். சில சமயங்களில் கிறிஸ்தவ விஞ்ஞானம் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் ஒன்றுமில்லாததை கற்பிக்கிறது. பின்னர் இந்த ஒன்றுமில்லாததை எவ்வாறு காப்பாற்றுவது மற்றும் குணப்படுத்துவது என்று கற்பிக்கிறது. ஒன்றுமில்லாதது என்பது தெளிவு, ஆனால் பிழை ஒன்றும் இல்லை என்பதையும் அதன் ஒன்றுமில்லாதது சேமிக்கப்படவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையின் ஏதோ ஒன்றை, ஆம், அனைத்து தன்மையையும் நிரூபிக்க நிரூபிக்கப்பட வேண்டும். தீமையை வெளிப்படுத்துவதை நிறுத்தும் போது அல்லது மற்றவர்களின் பாவங்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்ற நம்பிக்கையை மட்டுமே நாம் இணக்கமாக இருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது. பிழையின் மீதான அவநம்பிக்கை பிழையை அழித்து உண்மையை பகுத்தறிவதற்கு வழிவகுக்கிறது. ஆன்மாவை பற்றி நாம் சரியாக அறிந்தவை அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்தவை. தெய்வீக கொள்கை மேலும் கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த விஞ்ஞானம் முழுமையாக கற்று சரியாக ஜீரணிக்கப்பட்டிருந்தால் வானியலாளர் நட்சத்திரங்களை படிக்கும் அல்லது கிரகணத்தை கணக்கிடுவதை விடவும் துல்லியமாக உண்மையை அறிய முடியும். இந்த மைண்ட் ரீடிங் என்பது தெளிவுத்திறனுக்கு எதிரானது. ஆன்மீக புரிதலின் வெளிச்சமே ஆன்மாவின் திறனை காட்டுகிறது, பொருள் உணர்வு அல்ல. இந்த ஆன்மா உணர்வு மனித மனத்திற்கு வரும்போது பிந்தையது தெய்வீக மனதை கொடுக்கிறது. இத்தகைய உள்ளுணர்வுகள் நல்லிணக்கத்தை உருவாக்குவது மற்றும் நிலைநிறுத்துவது எதுவோ அதை வெளிப்படுத்துகிறது. ஒருவரை நல்லது செய்ய உதவுகிறது, ஆனால் தீமை செய்ய முடியாது. இந்த முறையில் மனித மனதை படித்து நீங்கள் அழிக்கும் பிழையை புரிந்து கொள்ள முடிந்தால் குணப்படுத்துவதற்கான சரியான அறிவியலை நீங்கள் அடைவீர்கள். நாம் உண்மையை நிலைநிறுத்துகிறோம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்ல, பொய்யை நிராகரிப்பதன் மூலம். தனிப்பட்ட தீமையை பற்றி இயேசு கூறினார், அது ஒரு பொய்யர் மற்றும் அதன் தந்தை என்று கூறினார். உண்மை ஒரு பொய்யையோ பொய் சொல்லும் திறனையோ பொய்யரையோ உருவாக்காது. கடவுள் நோய், பாவம் மற்றும் மரணத்தை உண்டாக்குகிறார் என்ற நம்பிக்கையை மனிதகுலம் கைவிட்டுமானால், அல்லது இந்த மூர்க்கத்தனமான மூவரின் காரணமாக மனிதனை துன்பத்திற்கு உள்ளாக்கினால், பிழையின் அடித்தளங்கள் அழிந்து பிழையின் அழிவு உறுதி செய்யப்படும். அன்புள்ள வாசகரே, எந்த மனப்படம் அல்லது வெளிப்புற சிந்தனை உங்களுக்கு உண்மையானதாக இருக்கும்? பொருள் அல்லது ஆன்மீகம் இரண்டும் உன்னிடம் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் சொந்த இலட்சியத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். இந்த இலட்சியம் தற்காலிகமானது அல்லது நித்தியமானது. ஆவி அல்லது விஷயம் உங்கள் மாதிரி. நீங்கள் இரண்டு மாதிரிகளை வைத்திருக்க முயற்சித்தால் நடைமுறையில் உங்களிடம் எதுவும் இல்லை. ஒரு கடிகாரத்தில் ஒரு ஊசல் போல நீங்கள் முன்னும் பின்னுமாக வீசப்படுவீர்கள். பொருளின் விலா எலும்புகளை தாக்கி உண்மையான மற்றும் உண்மையற்றவற்றுக்கு இடையில் ஊசலாடுவீர்கள். மனிதனின் ஆன்மீக தனித்துவம் ஒருபோதும் தவறாது. இது மனிதனை படைத்தவரின் சாயல். பொருள் மனிதர்களை உண்மையான தோற்றம் மற்றும் இருப்பின் உண்மைகளுடன் இணைக்க முடியாது. அதில் அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும். பொருளின் கூற்றுகளை ரத்து செய்யும் ஆவியின் மேலாதிக்கத்தை அங்கீகரிப்பதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் இறப்பை நீக்கி மனிதனை அவரது படைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாத தெய்வீக சாயலில் என்றென்றும் நிலைநிறுத்தும் பிரிக்க முடியாத ஆன்மீக இணைப்பை கண்டறிய முடியும். உணர்வை உயர்த்தி எல்லா உண்மைக்கும் இட்டு செல்லும் புரிதலை ஆவியளிக்கிறது. சங்கீதக்காரன் கூறுகிறார், உயரத்திலுள்ள கர்த்தர் திரளான தண்ணீரின் இறைச்சலை விட, ஆம், கடலின் வலிமையான அலைகளை விட வலிமையானவர். ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையின் பகுத்தறிவு. புரிதல் என்பது உண்மைக்கும் உண்மையற்றதற்கும் இடையிலான எல்லை கோடு. ஆன்மீக புரிதல் மனதை விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட அனைத்து விஷயங்களின் உண்மை. கடவுளின் கருத்துக்கள் அழியாத, தவறாத மற்றும் எல்லையற்றவைகளை பிரதிபலிக்கின்றன. சாவுக்கேதுவான, பிழையான மற்றும் வரையறுக்கப்பட்டவை மனித நம்பிக்கைகள். அவை தங்களுக்கு சாத்தியமில்லாத பணியை, பொய்யையும் உண்மையையும் வேறுபடுத்தி காட்டுகின்றன. அசலை போல் முற்றிலும் மாறுபட்ட பொருள்கள் அந்த அசலை பிரதிபலிக்காது. ஆகையால் பொருள் ஆவியின் பிரதிபலிப்பாக இல்லாததால் உண்மையான உட்பொருள் இல்லை. புரிதல் என்பது கடவுளின் ஒரு குணம். இது கிறிஸ்தவ அறிவியலை அனுமானத்திலிருந்து பிரித்து உண்மையை இறுதி செய்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.